நான் இப்ப சொன்ன மாதிரி ஆர்மகான் ஊர் வழியா வந்து இங்க வந்து சேர்ந்தாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் சரியா தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல ஐரோப்பா இருந்த நிலையை நமக்கும் பார்க்கணும். அப்ப ஆரம்ப நூற்றாண்டுல கடல் வழி வணிகத்தில் நம்ம கிரேக்கர்களும் அரேபியர்களும் தான் ரொம்ப சிறந்திருந்தாங்க. ஏன்னா அரேபியர்கள் தான் வெரி குட். யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இந்தியன்ஸ் கும்பநல செயலர்ஸா இருந்தாங்க. ஆனா இந்தியன்ஸுக்கு தெரியாத பல விஷயங்கள் அரேபியர்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் நம்ம இதுல சாதாரணமா இந்தியன் தமிழர்களுக்கு வந்து செயலிங் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதெல்லாம் கூட ஃப்ரீயா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம அப்படி பார்க்க கூடாது. இப்போ அதாவது டெஃபினட்டா பார்த்தோம்னா அரபு பெஸ்ட் செயலர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்து தான் போர்ச்சுகீசியர்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த டயத்துல 1600 ஜஹாங்கீர் ரூலிங் டயத்துல எல்லாம் இந்தியாவில் நிறைய லோக்கல் ஃபைட்ஸ் நிறைய ஆயிட்டு இருந்தது. அதனால அவங்களுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் அந்த டைம் கொஞ்சம் ஃபேவரட்டா இருந்தது, ஃபேவரபிளா இருந்தது இந்தியாவில் வந்து ஏதாவது பண்றது. அப்ப கோவா ஒன்றுலதான் போர்ச்சுகீஸ் இருந்தாங்க. இப்ப வேற ஒன்றும் இடத்துல ஒன்றையும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா டச்சுக்காரர்கள் வந்து மசூலிப்பட்டினத்துல ஒரு கிடங்க வச்சுக்கிட்டு அங்க நல்ல வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. மசூலிப்பட்டினத்துக்கு பந்தர்னு கூட ஒரு பேர் சொல்லுவாங்க, துறைமுகம். பந்தர்னா துறைமுகம்னு சொல்லுவாங்க. அதுக்காக அதுல ஏன் இங்க வந்தாங்கிறது முதல் காரணம் வந்து ஆந்திராவினுடைய தென் பகுதியில சின்ஸ் ப்ரொடக்ஷன். சின்ஸ்னா பிரிண்டட் கிளாத், பிரிண்டட் காட்டன் கிளாத். அவங்க ஒரு மாதிரியான டை செய்வாங்க, அந்த மேடர்ங்கிறாங்களே அந்த டை, அந்த கலர்ஸ் வேற எங்கேயும் உலகத்துல கிடையாது. அவங்க ஒரு ஃபேமிலி பூரா சேர்ந்து இப்ப கூட கலங்கரி பெயிண்டிங் சொல்றாங்களே அந்த மாதிரி மசூலிப்பட்டினம் ஏரியாவில் தான் அவங்க செய்வாங்க. அவங்க எல்லாம் உட்காந்துட்டு பிரிண்டட் சின்ஸ் அதில் வேடிக்கா சொல்லுவாங்க, அங்கே ஜோக்கா சொல்லுவாங்க. பிஃபோர் இங்கிலீஷ் கேம் டு இந்தியா இங்கிலீஷ் பீப்புள் நெவர் ஹேட் எனி அண்டர்வேர் இன்னர் வேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ காட்டன் அவங்களுக்கு தெரியாது, இங்கிருந்து காட்டனை கொண்டு போய் தான் அவங்க பண்ணாங்க. அதனால இந்த பெயிண்டட் கிளாத், அதாவது வர்ணம் துவைக்கப்பட்ட துணிகளை எல்லாரும் தெரியல, அதனால இங்கிருந்து வாங்கிட்டு போனாங்க. இங்கிருந்து கொஞ்சம் பணத்துக்கு வாங்கி அதை நிறைய பணத்துக்கு விற்று எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நல்லா பணம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப. ஆனா இந்த சாயம் துவக்கும் வேலையில அப்ப ஆந்திர குடும்பங்கள் தான் மொத்தமாக இருந்தாங்க. ஒரு பெரிய அளவுல துணியை செஞ்சு ஒரு அதாவது வீவ் பண்ண துணி, அது ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். அதுல 3 மந்த்ஸ் வேலை செஞ்சாதான் ஒரு கிளாத் கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ண முடியும். அது மாதிரி அதாவது ஃபாதர் மதர் அவங்க அப்பா அம்மா அவங்க சன்ஸ் எல்லாம் குழந்தைகள் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வாங்க. இந்த கோல்கொண்டா சுல்தான் அப்ப இதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாஸ்தி அவங்க கிட்ட டாக்ஸ் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்கொண்டால 2 இது இருந்தது, அதாவது இந்த ஆந்திரால இந்த துணி ஒண்ணு, கோல்கொண்டா இது டைமண்ட்ஸ் ஒண்ணு. ஈவன் கோஹினூர் எல்லாம் கோல்கொண்டா டைமண்ட் தானே, பிச் டைமண்ட், அது எல்லாமே டைமண்ட்ஸ் எல்லாம் கோல்கொண்டால இருந்து வந்ததான். அதனால அவங்க அதுல அவங்க நல்ல பணம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நிறைய வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அதனால இங்க இனிமே இங்க செஞ்சா நமக்கு பணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேறு இடத்துக்கு போகலான்னு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு எல்லாம் ஏன் தோணலாம்னா, இந்த மாதிரி இங்க இருந்து இவ்வளவு சரக்கு வெளிநாட்டுக்கு போய் இவ்வளவு பணம் பண்றாங்கன்னா இது இங்கிலீஷ்காரன் வந்து ஏன் செய்யறான், இந்தியனே ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. இந்த லெக்சர்ஸ்ல எல்லாம் நான் கொடுக்குறப்ப இந்த கேள்வி எல்லாருமே கேட்கிறாங்க, ஏன் ஐரோப்பியர்கள் வந்து இந்த வணிகத்தை மேற்கொண்டார்கள். அங்கிறது ஒரே ஒரு பதில், ஒரு கிளியர் பதில் என்னன்னா, இந்தியாவுடைய ஷிப்பிங் ஸ்கில்ஸ், ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு 1600 ஆரம்பத்துல முற்றிலுமாக மறைந்து விட்டதுனே சொல்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த டயத்துல நீங்க ஈவன் சோழ மன்னர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனமா இருந்தாங்க. பெருந்த சோழ மன்னர்கள்லாம் ரொம்ப பலகீனமா இருந்தாங்க. அதனால பல்லவர்கள் வந்து இப்ப கிருஷ்ணாக்கும் நடுவில் எல்லாமே அவங்களும் ஜாஸ்தி வலிமையா இருக்கவில்லை. பல்லவர்கள் நான் எங்கெல்லாம் கப்பல் ஊரு காண்கிறான், பல்லவர்கள் கப்பல் ஓட்டினதாக சரித்திர சான்றுகள் எனக்கு தெரியல, பல தெரிஞ்சவங்க சொல்லலாம், பட் என்ன எனக்கு பொறுத்து மட்டும் அது எனக்கு தெரியல. அப்ப நான் சொன்ன மாதிரி ஆர்மகான் 1639 புலிக்காட்டுல இருந்து 35 மைல்கள் வடக்குல இருக்கிற ஊர்ல இருந்து இவங்க பண்ண இது தேஞ்சு போய், வணிகம் தேஞ்சு போய் அங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க எப்படியாவது ஒரு இடம் கண்டுபிடிக்கணும்னு ஈகிள்னு ஒரு கப்பல்ல நான் சொன்ன மாதிரி வந்தாங்க. ஆனா இதுல இருந்து நீங்க முக்கியமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷ்காரன் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கவோ அல்லது இங்க வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்கோ அந்த அந்த ஐடியாவோடைய வரல. அவங்க வந்தது வெறும் வணிகத்துக்காக வந்தாங்க. அப்ப நான் இவங்க இவங்களோட பேசி அவங்க தாமரல வெங்கடாத்திரியா வந்துட்டு அந்த இது வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த 1640 பிப்ரவரி 20 தான் ஆக்சுவலா அவங்க 39 ஆகஸ்ட் 22 இது சைன் ஆனாலும் கம்பெனிக்காரங்க அதை ஒப்புத்துக்கல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் போய் இப்போ புதுசாக ஒரு அப்போ ஃபேக்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட்டுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு கிடங்கு தான். அங்கே ஃபோர்ட்டு கட்ட போகிறோம்னா அதெல்லாம் வெறும் வேஸ்ட்டு, மணியெல்லாம் வேஸ்ட்டு, அங்கெல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேயும் கோக்கனும் ரொம்ப தீவிரமாக இங்கே கட்டணும்னு வச்சாங்க. பட் அது முக்கியமாக அவங்க சொந்த பணத்தை வச்சு தான் கட்ட ஆரம்பித்தாங்க, முதல்ல கம்பெனி பணம் கொடுக்கல. 1640 பிப்ரவரி 20 நாள் தான் அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப கட்ட ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து இத நம்ம இன்னொரு சரித்திரம் கூட இருக்கு. இந்த மெட்ராஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு இருக்கு. அதுல போனீங்கன்னா நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து கூட நான் பார்த்துட்டேன், தாமரல வெங்கடாத்திரியனோட ஒரு பிரதர் ஒண்ணு இருக்க, பகுலாஸ்வ சரித்திரம்னு ஒரு காப்பியம் எழுதியிருக்காரு தெலுங்குல. அதுக்கு அவருக்கு சொல்ற காரணம் என்னன்னா, ஏன் இப்படி இங்கிலீஷ்காரன் வந்தா இங்கே சொல்றதுக்கு அவங்க என்னதான் தெலுங்குலயே எழுதியிருக்காரு.